FM. Suddenly Mornings is for our
families.
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களிடத்திலும் வணக்கம் அன்பர்களே, வணக்கம் அன்பர்களே. இன்றைய தியானம் சகோர பக்ஷி. அண்ணலே, நின் அருளை அல்லாது வேறு ஒன்றையும் நான் கனவிலும் கருதேன். சகோர பக்ஷி மண்ணை வந்து மிதிப்பதில்லை, மண்ணில் படிந்த எதையும் உணவாக ஏற்பதில்லை. சந்திர வெளிச்சம் ஒன்றே அதற்கு உணவு. மதி மறைந்திருக்கும் போது அது உணவற்றிருக்கும். நல்ல சாதகன் கடவுளிடத்திருந்து வரும் பேரானந்தத்தை புசிக்கின்றான். அது வராத வேளைகளில் அற்ப உலக இன்பத்தை கண்ணெடுத்து பார்ப்பதும் இல்லை. நெடுநாள் காத்திருந்தும் கடவுளிடத்து வரும் பேரானந்தத்தையே தனக்கு சொந்தமாக்குகின்றான். சந்திரனை நாடும் சகோர பக்ஷி போல் அறிவில் வந்த பரஞ்சோதியை யாம் வஞ்சிப்பதென்னாளோ என்பார் தாயுமானவர். நவகிரக ஹோம பூஜை செய்து கொள்வதால் உங்களுக்கு நவகிரகங்களின் தோஷங்கள் நீங்கும், காரிய தடைகள் நீங்கும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமண தடை தாமதங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருந்தால் அந்த கிரக தோஷங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் அடைய நவகிரக ஹோமம் செய்வது நல்லது. அன்பர்களே, இந்த நவகிரக சாந்தி ஹோமம் நமது திருக்கோவிலில் மாதாந்திர வார கடைசியான சனிக்கிழமையில் காலை 10 மணி அளவில் நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அன்பர்களே, இந்த பூஜையில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் எம்மையோ அல்லது குருமார்களையோ தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் காலை 9:45 நமது திருக்கோவிலுக்குள் வந்திருந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் மாசில்
வண்டரை பொய்கையும் கொண்ட
நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே.
நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் சிறு தொண்ட நாயனார். சோழ நாடு என்றால் நீர்வளம் நிலவளத்திற்கு கேட்கவா வேண்டும்? திருச்செங்காட்டங்குடி காவிரி திருநாட்டில் உள்ளது என்று சொன்னாலே போதும், அதன் வளத்தை தனியே எடுத்துச் சொல்லவா வேண்டும்? அந்த ஊரில் பரம்பரை பரம்பரையாக அரசனுக்கு மந்திரியாகவும் சேனை தலைவராகவும் உள்ள மாமாத்திரர் குலத்தில் உதித்தவர் பரஞ்சோதியார் என்னும் சிவபக்தர். வடமொழி தேர்ச்சியும் உள்ளவர். படைக்கல பயிற்சியும் ஆணையேற்றம் குதிரையேற்றம் ஆகியவற்றிலும் அவர் பேராற்றல் உடையவராக விளங்கினார். இத்தனை கலைகளிலும் பயிற்று தேரல் பெற்ற அவருடைய உள்ளம் எப்பொழுதும் சிவன் கழலையே சிந்திக்கும் இயல்புடையதாக இருந்தது. சிவன் அடியார்களிடம் பெருமதிப்பு வைத்து வழிபட்டு அடியார்களின் தொண்டினும் சிறந்து நின்றார். அரசனுக்கு அவர் மிக நெருங்கியவராய் அவருக்கு வேண்டும் பொழுதெல்லாம் துணையாகச் சென்று போர் செய்து பகங்கரை புறங்கொண்டு வருவார். ஒருமுறை வடக்கே வாதாபிக்கு சென்று அங்குள்ள மன்னரை போரில் வென்று நிதிக்குவைகளை சோழ நாட்டிற்கு கொண்டு வந்து அரசன் முன் வைத்தார். வடபல மன்னன் படைப்பல மிகுதியாக உடையவன். அவ்வளவு பெரிய மன்னனை பொருது வென்று வந்த பரஞ்சோதியாரை சோழ மன்னனும் பிறரும் பாராட்டினார்கள். நம்முடைய படைக்கு இத்தனை வலிமை உண்டு என்று நான் நம்பவே இல்லை என்றான் அரசன். நம் படை வலிமை காரணமன்று, படைத்தலைவராகச் சென்று பரஞ்சோதியாருடைய வலிமைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றார் ஒரு அமைச்சர். அவருடைய உடற்பலமும் படைக்கல பயிற்சி பலமும் கூட காரணமன்று என்று ஒரு அமைச்சர் சொன்னார். அது என்ன அப்படி சொல்லுகின்றீர்? அவருக்கு தேர்ந்த படைக்கல பயிற்சி இருப்பதனால் தானே இந்த வெற்றி கிடைத்தது என்று கேட்டான் அரசன். அவர் இந்த படைகளை நம்புகின்றவர் அல்ல, இறைவனுடைய திருவருட்பலத்தை நம்பி வாழுகின்றவர். அந்த வலிமையினால் அவர் எந்த செயலை மேற்கொண்டாலும் வெற்றி உண்டாகும். இறைவன் அன்பராகிய அவருக்கு இணையாக சொல்ல யார் இருக்கின்றார்கள் என்று மற்றோர் அமைச்சர் கூறுவதை கேட்ட மன்னன் சிறிது யோசனையில் ஆழ்ந்தான். பரஞ்சோதியார் சிவனடியார் என்று சொன்னீரே, அவருக்கு எப்படி படைக்கல பயிற்சி கைகூடியது? தம் கடமையை நன்றாக செய்ய தெரிந்தவர் அவர். எந்த செயலை செய்தாலும் இறைவனடி மாறாத சீலர் என்றார் அமைச்சர். அத்தகைய பெரியவரை நம் கடவுளைப் போல வைத்து வழிபடுவதை விட்டு போர் செய்ய நாம் அனுப்பியது தவறு. அவரை ஏவல் கொள்ள நாம் யார் என்று சொல்லிய அரசன் பெருமூச்சு விட்டான். பரஞ்சோதியாரை அழைத்து வரச் செய்து அவர் அடிபணிந்து, தங்களை போர்முனைக்கு அனுப்பிய என் பேதமையை பொறுத்தருள வேண்டும். தங்கள் பெருமை இத்தனை காலம் எனக்கு தெரியாமல் போயிற்று என்று இறங்கினான் அரசன். பரஞ்சோதியார் மன்னர் எதிரில் வணங்கி, எனக்கு எந்த தொழிலில் உரிமை உண்டோ அதனை நான் செய்தேன். அப்படி செய்வது என் கடமை அல்லவா? அதில் என்ன தீங்கு எனக்கு உண்டாகும் என்று பணிவுடன் கூறினார். அரசன் அவரை கும்பிட்டு, இனி தங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே நான் ஏவல் இடமாட்டேன். தங்கள் விருப்பப்படியே இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி பொன்னும் பொருளும் வழங்கினான். அவர் வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராத வண்ணம் இறைவெளி நிலங்களை அளித்தான். இதுவும் இறைவன் திருவருள் என்று எண்ணிய பரஞ்சோதியார் அவ்வூரில் உள்ள கணபதீச்சரம் என்னும் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு சிவபக்தியிலும் அடியார் பக்தியிலும் மென்மேலும் சிறந்து நின்றார். பின்பு நல்ல குடியிலே பிறந்த வெண்காட்டு நங்கை என்னும் பெருமாட்டியை மணந்து இல்லறத்தை முறைப்படி நடத்த தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் சிவனடியாரை பணிந்து அவர்களுக்கு உணவூட்டிய பின்பே உண்ணும் வரையறையை மேற்கொண்டார். அவருடைய விருப்பத்திற்கு இசைந்தவாறே வெண்காட்டு நங்கையாரும் வேண்டுவன செய்ய அவர்களுடைய இல்லறம் எதனாலும் குறைவின்றி நன்கு நிகழ்ந்து வந்தது. புகழாலும் நிலையாலும் பலர் போற்ற வாழ்ந்த பரஞ்சோதியார் அடியார்களிடம் மிகவும் பணிவாக ஒழுகி அவர்களிடம் பயபக்தியுடன் பழகினார். எல்லாவற்றிலும் பெரியவராகிய அவர் சிறியவரைப் போல அடங்கி ஒழுங்கியிருத்தலை கண்டவர்கள் அவரை சிறுதொண்டர் என்று அழைக்க தலைப்பட்டனர். இறைவன் திருவருளால் சிறு தொண்டருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சீராளன் என்று திருநாமம் புனைந்து மிக செல்லமாக வளர்த்து வந்தனர். அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற சிறப்புகளை செய்து குழந்தையை சிறுதொண்டரும் அவர் மனைவியாரும் வளர்த்து வந்தனர். சீராளன் பள்ளிக்கு செல்லும் பருவத்தை அடையவே பெற்றோர் அவனை பள்ளியில் சேர்த்து அவன் கல்வியில் சிறந்து வளர்வதை அறிந்து இன்புற்றனர். இவ்வாறு இருக்கையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒருமுறை அத்தலத்திற்கு எழுந்தருளினார். அவரை வணங்கி வழிபட்டு அன்பு செய்த இன்புற்றார் சிறுதொண்டர். சம்பந்த பெருமான் சிறுதொண்டரை தம் திருப்பதிகங்கள் இடையே சிறப்பித்து பாடி சில நாள் அங்கேயே தங்கி புறப்பட்டார். சிவபெருமான் திருத்தொண்டருடைய அன்பை நுகர்வதற்கு அவருடைய பெருமையை உலகம் அறியும்படி செய்வதற்கு திருவுளம் கொண்டான். பைரவர் திருக்கோலம் பூண்டு திருஞ்செங்காட்டுக்குடியை அடைந்தான். சிறு தொண்டருடைய வீட்டை தேடிச் சென்ற பைரவர் அங்கு வீட்டுக்குள் புகுந்து சிவனடியாருக்கு உணவளிக்கும் சிறுதொண்டர் வீட்டில் இருக்கின்றாரோ என்று கேட்டார். அப்பொழுது அவர் வீட்டில் ஏவல் புரியும் சந்தனம் என்னும் பெயருடைய நங்கை அவரை கண்டு சிவனடியார் என்றறிந்து வணங்கி, அவர் சிவனடியார்களை தேடிக்கொண்டுதான் போயிருக்கின்றார், வந்து விடுவார், தாங்கள் உள்ளே வந்து எழுந்தருள வேண்டும் என்று கூறினாள். பெண்கள் மட்டுமே உள்ள இடத்தில் நாம் வருவதில்லை என்று சொல்லி அவர் புறப்படும் பொழுது சிறுதொண்டர் மனைவியராகிய திருவெண்காட்டார் நங்கையார், இதோ அவர் வந்து விடுவார், தாழக்க மாட்டார் என்று சொன்னார். நாம் சிறுதொண்டரை காண்பதற்காகவே வந்தோம், அவர் இல்லாத சமயத்தில் இங்கே இருக்க மாட்டோம். இவ்வூர் திருக்கோவிலில் உள்ள அத்தி மரத்தின் கீழ் இருக்கின்றோம், அவர் வந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் போய்விட்டார். சிறிது நேரம் கழித்து சிவனடியாரை தேடிய நாயன்மார் சிவனடியார் யாரையும் காணாமல் வாட்டத்தோடு வந்து சிறு தொண்டரிடம் அவர் மனைவியார் பைரவர் திருக்கோலத்தில் இருந்த அடியார் வந்து போன செய்தியை தெரிவித்தார். உளம் கழி கூர்ந்த அவர் உடனே திருக்கோவில் சென்று பைரவரை கண்டு நின்றார். அப்பொழுது பைரவர், நீர்தாம் பெருமை பெற்ற சிறு தொண்டரோ என்று கேட்டார். உடனே அவர், அடியேனுக்கு ஒரு தகுதியும் இல்லாவிட்டாலும் அந்த பெயரால் அன்பர்கள் அழைப்பதுண்டு, இன்று சிவனடியார் யாரையும் காணவில்லையே என்று வருந்தி இருந்த எனக்கு நீங்கள் கிடைத்தீர்கள், அடியேன் இல்லத்துக்கு எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் என்று பணிந்து வேண்டினார் சிறுதொண்டர். நாம் வடநாட்டில் உள்ளோம், உம்மை காண வந்தோம், எனக்கு வேண்டிய உணவை வழங்குதல் உம்மால் முடியாது என்றார். சிவனடியார்களுக்கு கிடைக்காத பொருளும் உண்டோ, தங்களுக்கு எந்த வகை உணவு வேண்டும் என்று அருளுங்கள் என்றார். நாம் 6 மாதம் உண்ணாமல் இருந்து பிறகு பசுவை அடித்து உண்ணும் வழக்கம், இன்று அப்படி உண்ண வேண்டிய நாள், உம்மால் அப்படி செய்ய முடியாது என்றார். என்னிடம் ஆடு மாடு எருமை என 3 நிறைகளும் இருக்கின்றன, தேவரீருக்கு எத்தகைய பசு வேண்டுமோ அதை தெரிவித்தால் வீட்டுக்கு சென்று அது அமைக்க செய்துவிட்டு காலம் தவறாமல் இங்கே வந்து அழைத்துச் செல்வேன், சொன்னால் உமக்கு விரோதமாக இருக்கும், நாம் உண்ணும் பசு என்று நரப்பசுவியே உண்போம், 5 பிராயமுள்ள குழந்தையாக உடம்பில் மறு ஏதும் இல்லாதவனாக இருக்க வேண்டும், இன்னும் வேண்டியதை சொன்னால் நீர் வருந்துவீர் என்றார். அருமையான பொருள் என்றும் ஏதுமில்லை, விரைவில் தாங்கள் வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று நின்றார் அடியார். ஒரு குடிக்கு 1 மகனாக உள்ளவனை தந்தை அறிய தாய் பிடிக்க வேண்டும், அவர்கள் மனம் உவந்து கறி சமைத்து தந்தால் அதை நாம் உண்போம் என்றார் பைரவர். வானவெளியில் சுழலும் நவங்கிரகங்களாக போற்றப்படும் 9 கோள்கள் நமது வாழ்க்கையில் தினசரி நாம் செய்யும் கர்மாக்களை நிர்ணயம் செய்கின்றன. ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரம் எனப்படுகின்றது. நவகிரக ஹோமம் மற்றும் நட்சத்திர சாந்தி ஹோமம் என்பது இந்த சக்தி வாய்ந்த நவகிரகங்கள் மற்றும் ஒருவரது ஜென்ம நட்சத்திரத்துடன் ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்தவல்ல சக்தி வாய்ந்த வேத கால வழிபாடாகும். 2 ஹோமங்களும் சேர்ந்து நடத்தப்படும் இந்த கூட்டு ஹோம வழிபாடு வேத கால ஆகம நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தின் முக்கிய அம்சங்களுடன் நீங்கள் நல்ல முறையில் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள உதவுகின்றது. இதனால் கிரகங்களின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைத்துக் கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை நவகிரக சாந்தி ஹோமம் நமது திருக்கோவிலில் காலை 10 மணியில் இருந்து நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இந்த ஹோமத்தில் ஓதப்படும் வேத மந்திரங்கள் தெய்வீக ஆற்றல் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியவை. இவை ஒரு பலமான கவசம் போல உங்களை சூழ்ந்து காணப்பட்டு எதிர்மறை சக்திகள் துரதிருஷ்டம் போன்றவை உங்களை அணுகாமல் தடுத்து பாதுகாக்கும். மேலும் உங்கள் ஜன்ம நட்சத்திரத்துடன் தொடர்புடைய குறிப்பிட்ட சில கிரக அமைப்புகளும் சில தோஷங்களையும் உருவாக்கலாம். இவற்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளையும் போக்க வல்லமை மிக விசேஷமான இந்த ஹோம மந்திரங்களுக்கு உண்டு. இந்த ஹோமம் உங்கள் தலையெழுத்தையே நல்ல முறையில் மாற்றி அமைத்து பெருவாழ்வு வாழ்வதற்காக செய்யப்படக்கூடியது. நவகிரக ஹோமம் மற்றும் நட்சத்திர சாந்தி ஹோமம் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த நமது குருமார்கள் ஆகம விதிப்படி பக்தி சிரத்தையுடன் முறையாக செய்வார்கள். உங்கள் ஜன்ம நட்சத்திரம் உங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அதை திருப்திப்படுத்தக்கூடிய இந்த ஹோமம் பல நன்மைகளை தரக்கூடியது, பல வகைகளிலும் பயனளிக்க வல்லது. இந்த ஹோம வழிபாட்டில் ரட்சை என்று அழைக்கப்படும் ஹோம பஸ்பம் மற்றும் குங்குமம் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும், மேன்மையும், அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
என்னிடம் ஆடு, மாடு, எருமை என 3 நிறைகளும் இருக்கின்றன. தேவரீருக்கு எத்தகைய பசு வேண்டுமோ அதை தெரிவித்தால் வீட்டுக்கு சென்று அது அமைக்க செய்துவிட்டு காலம் தவறாமல் இங்கே வந்து அழைத்துச் செல்வேன். சொன்னால் உமக்கு விரோதமாக இருக்கும். நாம் உண்ணும் பசு என்று நரப்பசுவியே உண்போம். 5 பிராயமுள்ள குழந்தையாக உடம்பில் மறு ஏதும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். இன்னும் வேண்டியதை சொன்னால் நீர் வருந்துவீர் என்றார். அருமையான பொருள் என்றும் ஏதுமில்லை, விரைவில் தாங்கள் வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று நின்றார் அடியார். ஒரு குடிக்கு ஒரு மகனாக உள்ளவனை தந்தை அறிய தாய் பிடிக்க வேண்டும். அவர்கள் மனம் உவந்து கறி சமைத்து தந்தால் அதை நாம் உண்போம் என்றார் பைரவர். இது அரிதன்று, அப்படியே செய்வோம் என்று விடை கூறி சென்ற சிறுதொண்டர் நேரே வீடு சென்றார். பின்பு தன் மனைவியாரை அழைத்து தொண்டர் பிரான் நம் இல்லத்திற்கு அமுது செய்யவும் திருவுள்ளம் இசைந்தார். 5 பிராயமுடைய ஒருவனாய், ஒரு குடிக்கு ஒரு மகனாய், உறுப்பு குறைவில்லாதவனாய் உள்ள குழந்தையை தாய் பிடித்துக் கொள்ள தந்தை அறிந்து தர கறி சமைத்து கொடுக்க வேண்டுமாம். உடனே நங்கையார் கேட்டார், அப்படி ஒரு சிறுவனை எங்கே பெறுவது? இத்தகைய மைந்தனை ஒருவன் விலை கொடுத்தாலும் தரமாட்டார்கள். அப்படி அளித்தாலும் தாயும் தந்தையும் இருந்து அறிய மாட்டார்கள். நீ பெற்ற பிள்ளையை தான் அழைத்து வர வேண்டும் என்றார் சிறுதொண்டர். இல்வாழ்க்கைக்கு துணையாக நின்ற அப்பிராட்டியார் சிறிதும் தடையின்றி இசைந்து, பள்ளியில் இருந்து அவனை அழைத்து வாருங்கள் என்றார். அப்படியே அழைத்து வந்து நீராட்டி தாய் பிடித்துக் கொள்ள சிறுதொண்டர் தலையை அறிந்து உறுப்புகளை வெவ்வேறாக அறிந்து தர வெண்காட்டு நங்கையார் அவற்றை பெற்று சமைக்க புகுந்தார். தலை கறிக்காகாதென்று தலையே வைத்து விட்டார். அதனை சந்தன நங்கை எடுத்து சமைத்து வைத்தாள். சமையல் முடிந்தவுடன் மனைவியார் கூற சிறுதொண்டர் பைரவரை அழைப்பதற்கு திருக்கோவிலுக்கு சென்றார். அவரை வணங்கி, காலம் தாழ்த்ததை பொறுக்க வேண்டும், அடியேன் இல்லத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்றார். அவர் உடனே வர அழைத்து சென்று நங்கை இருக்கையில் தந்து அவர் திருவடியை நீரால் விளக்கி அந்த நீரை தம் தலையின் மேல் தெளித்துக் கொண்டு தீபதூபங்கள் காட்டி பூசை செய்தார். பின்பு எவ்வாறு உணவு படைக்க வேண்டும் என்று கேட்டார். எல்லாவற்றையும் ஒருங்கே படையுங்கள் என்று பைரவர் கூறினார். அப்படியே படைத்த பின் நான் சொன்ன முறைப்படியே நரபசுவை அடித்து எல்லா உறுப்புகளையும் சமைத்தீரோ என்று கேட்டார் பைரவர். தொண்டர்தம் மனைவியார் தலைக்கறி ஆகாதென்று சமைக்கவில்லை என்றார். அதையும் நாம் உண்பது உண்டு என்று சொல்ல சிறு தொண்டர், இதற்கு என்ன செய்வேன் என்று வருந்திய பொழுது, நான் அதையும் சமைத்து வைத்தேன் என்று சந்தன நங்கை சொல்லி எடுத்து தந்தாள். சிறு தொண்டர் முகமலர்ந்து அதையும் படைத்தார். வந்த அடியார், நாம் தனியே உண்ணுவதில்லை, ஈசனடியார் யாரேனும் நம் அருகில் நின்றால் அவரையும் அழைத்து வாரும் என்று சொல்ல, அவர் வெளியே சென்று பார்க்க யாரும் கிடைத்திலர். அதை அவர் பைரவரிடம் சொல்ல, உம்மை விட வேறடியார் யார் உளர், நீர் அமரும் என்று சொல்ல, அவர் அவ்வாறே அமர்ந்தார். அவருக்கும் கலம் திருத்தி பைரவர் கூறியவாறே எல்லா கரியும் அவர் கலத்தில் இட்டனர் திருவெங்காட்டம்மையர். அடியார்க்கு இட்டு உண்பது என் விரதம் என்று பைரவர் சொன்னமையால் அவர் உண்ண வேண்டும் என்பதற்காக முன்னே சிறுதொண்டர் உண்ணத் தொடங்கினார். பாசம், வெறுப்பும், அருவெறுப்பு, பற்று ஆகிய எல்லாவற்றையும் கடந்த சிவனடியார் திருவுளம் கூசாமல் ஒழுக வேண்டும் என்ற ஒன்றை அன்றி மற்ற யாவற்றையும் மறந்த நிலையில் அவர் இருந்தார். அப்பொழுது பைரவர் அவரை தடுத்து, 6 மாதமாக பட்டினி கிடக்கும் நான் இன்னும் உண்ணாமல் இருக்க நாள்தோறும் சோறுண்ணும் நீர் அவசரப்படுகின்றேரே, இரும், இன்னும் ஒன்று உண்டு, நீர் மகனை பெற்றவராக இருந்தால் அந்த குழந்தையையும் அழைத்து வந்து சேர்ந்து உண்ணலாம் என்று கூறினார். சிறு தொண்டர் உண்மையை கூற துணியாதவராய், அவன் இப்பொழுது உதவான் என்று கூறினார். அவன் வந்தால்தான் நாம் உண்போம், அவனை போய் தேடி அழைத்து வாரும் என்றார். இவ்வடியார் அமுது செய்ய எத்தனை தாமதம் என்று கருதி சிறு தொண்டர் தம் மனைவியரோடு புறம் போந்து தம் குழந்தை அழைத்து வருபவர் போல பாவனை செய்ய, மைந்தாவா என்று அழைத்தனர். அவர் மனைவியும், செய்மணியே, சீராளா, நம் உய்ய சிவனடியார் உண்ணுண்ண உடனே அழைக்கின்றார், வா அப்பா என்று உரக்க அழைத்தார். என்ன ஆச்சரியம், இறைவன் திருவருளால் குழந்தை சீராளன் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஓடி வருபவனைப் போல வந்தான். அவனை அம்மையார் எடுத்தணைத்து கணவர் கையில் கொடுக்க, அடியார் உண்ணும் பேரு நமக்கும் கிடைக்கும் என்ற பேர் உவகை கொண்டு அவனை வாங்கி, தாம் அறிந்த மகன் வந்தானே என்ற வியப்போ, அவன் எவ்வாறு வந்தான் என்ற ஆராய்ச்சியோ அவருக்கு அப்பொழுது தோன்றவில்லை. அடியார் ஏதேனும் காரணம் கூறி அமுது செய்யாமல் போய்விடுவாரோ என்று ஏங்கி நின்ற அவருக்கு, இப்பொழுது அவன் அமுது செய்வார் என்ற நம்பிக்கையே அதனால் உபகையும் உண்டாயிற்று. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இல்லத்துள் சென்று பார்க்க, அங்கே அடியாரை காணவில்லை. பரிக்கலத்தில் இட்ட கரியையும் காணவில்லை. சிறுதொண்டர் ஒன்றும் தெளியாமல் கலங்கி வீழ்ந்து நைந்தார். ஐயோ, வந்த அடியார் அமுது செய்யாமல் எங்கே போனார் என தேடி மயங்கி வெளியே வரும் பொழுது வானில் இறைவன் உமாதேவியரோடு குழந்தை பிரானாகிய முருகனோடும் காட்சியளித்தார். அந்த மூவரையும் அடியாரும் மனைவியரும் சீராளமாகிய மூவரும் தொழுது பரவசமாக ஏத்தினார்கள். அந்த மூவருக்கும் சந்தன நங்கைக்கும் இறைவன் திருவருள் புரிந்து வாழ்வித்தான். எல்லா பற்றையும் விட்டுவிட்டு அடியாரை பேணுவதே பயனென்று அதற்காக இல்வாழ்வில் வாழ்ந்து மைந்தனையும் தம் கையால் அறிந்து கரிசமைக்குச் செய்த சிறு தொண்டருடைய பக்தியின் முருகிய நிலையை தெளிவது மிக மிக அருமை. புறப்பகையை வென்று அவர் பெற்ற புகழ் பெரிதென்று, அகப்பகையை வென்று நின்ற அவர் இறைவன் பார் பெற்ற திருவருளே பெரிது.
விளக்ககிலேர் கூற்றாயினவார் விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவார் விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என்பயிற்றில் அகம்படியே உடரோடு தொடக்கி முடக்கிட தோற்றாது என்பயிற்றில் ஆகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கிட குடரோடு தொடக்கி முடக்கிட குடரோடு தொடக்கி முடக்கிட
திருமந்திரம் 511 நம் உள்ளத்துள் நிறைய தீர்த்தங்களும் புனித தலங்களும் உண்டு. அதை அறிந்து கொண்டால் நமக்கு ஏற்படும் தீவினைகளை அங்கே போக்கிக் கொள்ளலாம். உள்ளத்தின் உள்ளே இருக்கும் இறைவனை அறியாமல் கள்ள மனமுடன் பல தீர்த்தங்களுக்கு சென்றாலும் அந்த அறியாமை என்ற அசுத்தம் போகாது. நம் முயற்சிகளும் கிணற்றில் விட்ட கல்லாகிவிடும். உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாரும் கலந்தறிவார் இல்லை. வெள்ளத்தை நாடிவிடும் அவர் தீவினை பள்ளத்தல் இட்டதோர் பள்ளத்துள்ளாமே என்பது திருமந்திரம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
வாசி தீரவே காசே நல்குவீர், வாசி தீரவே காசே நல்குவீர், வாசி தீரவே காசே நல்குவீர், வாசி தீரவே காசே நல்குவீர். ஏசல் இல்லையே வாசி தீரவே காசே நல்குவீர், மாசின் மேடலையே ஏசல் இல்லையே வாசி தீரவே காசே நல்குவீர், மாசின் மேடலையே ஏசல் முறைமை நல்லி போமே செய்யமே.